بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: أولم يروا أنا نأتي الأرض ننقصها من أطرافها، صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மரியாதைக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய வகுப்பின் ஊடாக எங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து மறைந்த ஒரு மூத்த ஆலிமுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி, அவர்களுடைய எளிமையான வாழ்வு, அவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவின் மீது கொண்டிருந்த அன்பு, அதனை பின்பற்றி நடந்த விதம், அவர்களுடைய மாணவர்கள் அவர்களை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள், எளிமையான ஒரு வாழ்வுக்கு ஒரு முன்னோடியாகவும் முன்னுதாரண புருஷராகவும், பிறருடைய பழிப்பை பொருட்படுத்தாத ஒரு மனிதராகவும், பிறரை பற்றி புறம் பேசாமல், பிறருடைய குறைகளை தேடித் தெரியாமல், கண்டுகொள்ளாமல், பிறருடைய நலவுகளை மாத்திரம் மக்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொண்டு வாழ்ந்த ஒரு மாமனிதர் தான் ஹதரத் இஸ்மாயில் அவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நேற்றைய நாள் மக்கள் வெள்ளத்துக்கு மத்தியில் அவருடைய ஜனாசா, அவருடைய பிறந்த இடம், பிறந்த ஊரு அக்குருடைய மண்ணில் அவர் நல்லடக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அன்னாருடைய ஜனாசாவை பொருந்திக் கொள்ள வேண்டும், அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்களுடைய இருப்பிடத்தை சூரலோகமாக ஆக்கி வைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நான் மாத்திரமல்ல, அந்த ஜனாசாவில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான மக்கள், திரண்டிருந்தவர்கள், ஜனாசாவில் பங்கெடுத்தவர்கள், ஜனாசா தொழுகையில் பங்கெடுத்தவர்கள் என்று சொல்லி பலரும் அவர்களுக்கு அங்கி பிரார்த்தித்துக் கொண்டிருப்பார்கள், பிரார்த்தனை செய்திருப்பார்கள். அவர்களுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்கவும் மாட்டான், வீணாக்கி இருக்கவும் மாட்டான். எனவே அவருடைய தங்குமிடம் அல்லாஹுடைய அருளை கொண்டு, கருணையைக் கொண்டு அது சுனலோகமாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஆதரவு வைத்தவனாக, 1980s ஆரம்ப பகுதியில் நான் அக்ருணை மதரசாவில் ஒரு மாணவனாக கல்வி பயிலுவதற்கு இணைந்து கொண்ட சந்தர்ப்பத்தில் ஹதரத் அவர்கள் அங்கே ஒரு ஆசானாக கடமையாற்றிக் கொண்டிருந்தார்கள். என்னுடைய சிறு பிராயம், ஒரு 12-13 வயதுடைய ஒரு குழந்தை, ஒரு மாணவன், அவர்களுக்கும் என்னுடைய குடும்பம், என்னுடைய குறிப்பாக என்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் அந்த குடும்பத்துடன் இருந்த உறவு என்ற அடிப்படையில் என்னை அவர்கள் மிகவும் கருணையுடனும் இரக்கத்துடனும் என்னை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள், அரவணைத்திருக்கிறார்கள், கற்றுத்தந்திருக்கிறார்கள். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது, ஒரு காலகட்டத்தில் அவர்களுடைய தேவைகளை, ஒரு உஸ்தாதின் சொல்லும் பொழுது அவருடைய பல தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சிறு காலங்களிலேயே எனக்கு தந்திருக்கிறான். அவருடைய வீடுகளுக்கு போய் அவ்வப்பொழுது அவர்களுக்கு தேவையான சாமான்களை கொண்டு வருவதும், கொண்டு போய் கொடுப்பதும் என்று சொல்லி இப்படியான ஒரு ஊழியம் செய்யக்கூடிய சில சந்தர்ப்பங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எனக்கு அமைத்து தந்தான், தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். அதேபோன்று ஹஜ்ரத் அவரிடத்தில் மாணவனாக இருந்து உருது மொழி படித்திருக்கிறேன். குர்ஆனுடைய முரத்தல், தஜ்வீதுடைய பாடம் என்று சொல்லி பல விதத்தில் அவரிடத்தில் நான் பாடம் படித்ததுண்டு. 1980s அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு முக்கியமான 3-4 பணிகள் இருந்தது. ஒரு புறத்தில் குடும்பம், அத்துறையில் தான் அவர்கள் நிக்காக செய்திருந்தார்கள். ஆரம்பத்தில் ஒரு படித்த ஒரு பட்டதாரி பெண்ணை தான் நிக்காக செய்து திருமணம் செய்து ஆரம்ப காலத்தில் ஹசரத் அவர்கள் அந்த குடும்பத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவருடன் அந்த குடும்பமாக சேர்ந்து ஆரம்ப காலத்தில் தபலீக் ஜமாத்தினுடைய பெண்கள் ஜமாத்தின் மிக முன்னுரமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் பெண்ணுடைய தாயாருடன் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான, அவருடைய குடும்பத்துக்கு மிக நெருக்கமான உறவு இருந்து வந்தது. அவ்வப்பொழுதெல்லாம் தபலீக் ஜமாத் பெண்கள் ஜமாத்துகள் அக்குருணைக்கு வரும் பொழுதெல்லாம் இவர்கள் சந்தித்துக் கொள்வார்கள், கதைத்துக் கொள்வார்கள், அன்பு பரிமாற்றங்கள், அன்பை பரிமாறிக்கொள்வார்கள். அந்த அரவணைப்புக்கு மத்தியில் நானும் மதரசாவில் ஒரு மாணவனாக கல்வி கற்றுக் கொண்டிருந்தேன் என்பது எனக்கு ஒரு மிகவும் சந்தோஷமான ஒரு நினைவாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த காலகட்டத்தில் ஒரு புறம் ஹசரத் அவர்களுக்கு குடும்பம், மறுபுறம் அவர்களுக்கு ஒரு வியாபாரமும் இருந்தது. சக்கிராவையில் அவர்கள் ஒரு கடையில், அவர்களுடைய சொந்த கடையில் அவர்கள் வியாபாரியாக வாரத்தில் 2-3 நாட்கள் அங்கேயும் போயிருப்பார்கள். மீதமுள்ள 2-3 நாட்களில் மதரசாவில் ஒரு ஆசானாகவும் இருந்து கல்வி கற்பிப்பார்கள். அதற்கு மேல் மிச்சமாக அடுத்தபடியாக மிக முக்கியமான இறுதி வரைக்கும் அவருடைய ஒரு சந்தோஷகரமான, அதாவது மனதால் செய்த ஒரு வேலைதான் தாவத்துடைய தபியருடைய பணி. ஹதரத் அவர்கள் அந்த பணியை இஹ்லாசுடன் மற்றவர்களுடைய பலிப்பை பொருட்படுத்தாமல் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அதற்கு முன்னுரிமை கொடுத்து அந்த வேலையை தன்னுடைய வேலையாக நினைத்து அதுதான் என்னுடைய பணி என்பதாக கருத்தில் கொண்டு ஹதரத் அவர்கள் தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருந்தார்கள். அதனுடைய ஒரு பாக்கியமாகத்தான் இருக்கும், அவர்களுடைய ஜனாசா தொழுகை முதல் கட்டமாக பெரிய ஒரு மக்கள் வெள்ளத்துக்கு மத்தியில் கொழும்பு மரக்கஸில் கூட தொழுகை நடாத்தப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன், எனக்கு தெரிந்த மட்டில் அந்த பாக்கியம் கிடைத்தவர்கள் மிக குறைவாக இருப்பார்கள். அந்த இடத்தில் ஜனாசாவுடைய தொழுகையை தொழுவிக்கப்பட்டவர்கள் பட்டியல் எனக்கு தெரிந்த வரையில், நான் அறிந்த வரையில் அதுவாகத்தான் இருக்க வேண்டும் நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், இந்த 4 பணிகளுக்கு மேலாலும் ஹஜ்ரத் அவர்கள் ஒரு எழுத்தாளராகவும் இருந்தார்கள். பல சந்தர்ப்பங்களில் பெரிய பெரிய கிதாபுகள், ஆக்கங்கள், ஆய்வுக் கட்டுரைகள் எழுதாவிட்டாலும் கூட அன்றாட வாழ்வுக்கு தேவையான பொதுமக்களை வழிநடாத்துவதற்கு, பொதுமக்களுடைய தர்பியாவுக்கு, பொதுமக்களை சுன்னாவின் பக்கமாக அழைப்பதற்கான சொந்தமாக சுயமாக அவர்களாகவே எழுதி, அந்த காலத்திலெல்லாம் கம்ப்யூட்டர் பிரிண்டிங் என்று சொல்லக்கூடியது இருக்கவில்லை, போட்டோ காப்பியும் ஆரம்ப காலகட்டம், போட்டோ காப்பி என்பதும் ஆரம்ப காலகட்டம், அதற்கு முன்னால் இருந்து தட்டச்சு என்பதாக அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் ஹஜ்ரத் அவர்கள் அவருடைய கைப்பட எழுதின நசிஹத்துகள், வாழ்க்கை நடைமுறைகள், ஆதாபுகள், ஒழுக்கங்கள், சுன்னத்தான துஆக்கள், காலை மாலையில் ஓதப்பட வேண்டிய துஆக்கள் என்று சொல்லி இன்னொரு அண்ணன் பல கைநூக்களை எழுதி அவர்கள் அவர்களுடைய சிஷியர்களுக்கு, அவர்களிடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பங்கிட்டு கொடுப்பார்கள். அப்படி பலருடைய வாழ்க்கையில் பல வகையான மாற்றங்களையும் பல வகையான புரட்சிகளையும் ஹஜ்ரத் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். அனைத்துக்கும் மேலால் ஹஜ்ரத் அவர்கள் ஒரு தாயாக இருந்தாலும், ஒரு ஆலிமாக இருந்தாலும், ஒரு வியாபாரியாக இருந்தாலும், ஒரு குடும்ப பொறுப்புடையவராக இருந்தாலும் கூட சுலூக்குடைய விடயத்தில், அதாவது நாங்கள் சொல்லுவோம் தஸ்கியா என்பதாக, உடற்பரிசுத்தம், முராக்கபா, முஹாசபா, முனாஜாத் என்று சொல்லியெல்லாம் அதனை நாங்கள் ஒவ்வொரு பரிபாசையில் சொல்லிக் கொள்வோம். எப்படி சொன்னாலும் கூட உடற்பரிசுத்தம், தனிமையில் இருப்பது, தனிமையில் அல்லாஹ்வை திக்ரு செய்வது, தனிமையில் அல்லாஹுடன் தன்னை பற்றி சிந்திப்பது, இவைகளெல்லாம் ஹஜ்ரத் அவர்களுடைய ஒரு தனிப்பட்ட விடயமாக இருந்தது. சிறு பிராயத்திலிருந்தே நான் பார்த்திருக்கிறேன், அவதானித்திருக்கிறேன், கண்டிருக்கிறேன், இலா காலங்களை பார்த்திருக்கிறேன். சுபஹானல்லாஹ். ஹஜ்ரத் அவர்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பாணி, ஒரு பழக்கம் இருந்தது. ஏனென்று சொன்னால் அவர்கள் கல்வி கற்றது தேவபந்தில் ஹஜ்ரத் அவர்கள் படிக்கவில்லை, நியூ டவுன் கராச்சியிலும் அவர்கள் கல்வி கற்கவில்லை. அவர்கள் முழுக்க முழுக்க ஒரு மாணவனாக இருந்து கல்வி கற்றது டில்லி நிசாமுத்தீனில் அமைந்திருக்கக்கூடிய மதரசா காஷிகுல் உலூமில் தான் அவர்கள் கல்வி கற்றிருக்கிறார்கள். அவருடைய உஸ்தாதுமாருடைய பட்டியலை எடுத்துக்கொண்டாலே அப்படிப்பட்ட ஆசான்களிடத்தில் கால் மடித்து 8 வருடம் 7 வருடம் உட்கார்ந்து படிப்பதற்கு அவகாசம் கிடைத்தது என்பதே ஒரு மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய அருள். என்று சொன்னால் தீனுடைய உழைப்பையும் தீனுடைய பணியையும் தன்னுடைய பணியாக ஆக்கிக்கொண்டு, அந்த கவலையை தன்னுடைய கவலையாகவே ஆக்கிக்கொண்டு, தன்னுடைய உடலையும் தன்னுடைய ஆசைகளையும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டியே அர்ப்பணம் செய்து வாழ்க்கையை அதற்காக வேண்டியே மாய்த்துக் கொண்ட நல்ல மனிதர்களிடத்தில் தீனுடைய கல்வி கற்க கிடைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய அருள். என்று சொன்னால் இன்னஹாதல் இல்ம தீனுன், நானும் நீங்களும் படிக்கக்கூடிய இந்த தீனுடைய கல்வி இருக்கிறதே அது தீனில் ஒரு முக்கியமான பகுதி. எனவே யாரிடத்திலிருந்து நீங்கள் அதனை கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்பதை அவதானித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தீனுடைய பாடம் படிக்க வேண்டும், தீனை பற்றி விளங்க வேண்டும் என்று சொன்னால் அது புத்தகத்திலும் அது ஒரு தியரியாகவும் படிக்கக்கூடிய பாடம் அல்ல, அதை வாழ்ந்து நடக்கக்கூடிய, கற்று கற்றபடி நடக்கக்கூடிய, வாழ்ந்து காட்டக்கூடிய, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களிடத்தில்தான் அதனை படிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஹஜ்ரத் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமும் கிடைத்தது. சுபஹானல்லாஹ். இலா காலங்களையெல்லாம் துஆவிலும் தொழுகையிலும் அழுகையிலும் முனாஜாத்திலும் கழிக்கக்கூடிய, பகல் காலங்களையெல்லாம் தாவத்திலும் உபதேசங்களிலும் நசீகத்திலும் கழிக்கக்கூடிய நல்ல மக்களுடைய பாசறையில் இருந்துதான் ஹஜ்ரத் அவர்களுடைய வாலிப பருவத்தை அவர்கள் கழித்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் அவர்கள் அங்கிருந்துதான் தன்னுடைய தீனுடைய தாவத்துடைய இல்முடைய சுலூக்குடைய தஸ்கியாவுடைய பாட வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாக மாட்டார். அப்படிப்பட்ட பாக்கியங்கள் எல்லாம் ஹஜ்ரத்துக்கு கிடைத்திருக்கிறார்கள். எனவே ஹஜ்ரத் அவர்களை பற்றி ஒவ்வொரு துறையாக எடுத்து பேச வேண்டும். அவருடைய குடும்ப வாழ்க்கையை பற்றியும் பேச வேண்டும். பிறருடைய பழிப்பை பொருட்படுத்தாமல் வாழ்ந்த ஒரு மனிதர். பலர்கள் பலவிதத்தில் அவர்களை விமர்சித்தாலும் அவருடைய குடும்ப வாழ்க்கையை வைத்து பேசினாலும் கூட தான் செய்தது அல்லாஹுடைய ரசூலுடைய தீனுக்கு உள்ளதுதான், அதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்று சொல்லக்கூடிய விடயத்தில் அவர்கள் திடகாத்திரமான மன உறுதி கொண்ட நிலையில் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருடைய குடும்பத்துக்கு அனைவருக்கும் பொறுமையை நசீபாக்க வேண்டும், ஆரோக்கியமான வாழ்வை நசீபாக்க வேண்டும். அவருடைய குழந்தைகளில் சிலர் தாயையும் இழந்திருக்கிறார்கள், தகப்பனையும் இழந்திருக்கிறார்கள். சிலருக்கு தகப்பன் வபாத்தாகி விட்டார்கள், தாய் இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுடைய இருப்பவர்கள், அவர்களை விட்டு பிரிந்தவர்கள், அவருடைய குடும்பத்தில் அனாதைகளாக இருக்கக்கூடிய குழந்தைகள், பெருவேகளாக இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆரோக்கியமான, ஆபியத்தான, சரீர சுகம் நிறைந்த, கவலைகள் அற்ற, மன நிறைவு ஆன ஒரு வாழ்வை நசீபாக்க வேண்டும் என்று சொல்லி இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டவனாக, ஹஜ்ரத் அவர்களுடன் கல்வி கற்ற மாணவன் என்ற அடிப்படையில் இன்னும் பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஹஜ்ரத் அவர்களுக்கு இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் ஹஜ்ரத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி தான் மனிதர்களை உருவாக்குவது. அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான தன்மை, அவர்கள் எப்பொழுதுமே பல மனிதர்களை, பல உலமாக்களை உருவாக்கியிருக்கிறார்கள். ஒன்று இருக்கிறது உலமாக்களுக்கு குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பது. கல்வி கற்றுக் கொடுப்பது என்பது ஒன்று, இன்னும் ஒன்று ஆசானிடத்தில் உட்கார வைத்து அந்த ஆசானுடைய சிந்தனையிலேயே அந்த குழந்தைகளை வாழ வைப்பது. அது இந்த காலகட்டத்தில் மிக குறைவு. அப்படிப்பட்ட ஆசான்கள் மிக குறைவு. இவர்களுடைய தனித்த சட்ட சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால், ஹசரத் அவர்களுடன் ஒருவர் ஒரு வாரம் ரெண்டு வாரம் தொடர்ச்சியாக பழக ஆரம்பித்து விட்டால், ஹசரத் அவர்களுடைய வாழ்க்கையை போல என்னுடைய வாழ்க்கையை ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உடை நடை பாவனை சாப்பாடு அனைத்திலேயுமே தன்னை மாற்றிக்கொள்வார்கள். இது ஹசரத்துக்கு இருந்த ஒரு விசேஷமான தன்மை. அப்படிப்பட்ட எத்தனை உளமாக்கள் இருக்கிறார்கள், பேச்சில் ஹசரத் அவர்களைப் போல, எழுத்தில் ஹசரத் அவர்களைப் போல. இது அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அல்ல. சிலர் சிலரிடத்தில் வருடக்கணத்தில் இருப்பார்கள், ஆனால் இனிமை பெற்றுக் கொள்வார்கள், அறிவை பெற்றுக் கொள்வார்கள், அவருடைய புத்திமதிகளை எல்லாம் கேட்டுக் கொள்வார்கள். ஆனால் அவர்களால் அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர முடியாது. ஆனால் ஹசரத் அவர்களை பொறுத்தவரையில் வித்தியாசமான ஒரு தன்மைதான், அவரிடத்தில் யாராவது ஒருவர் ஒரு இரண்டு வாரம் ஒரு பராமர மகன், ஒரு பொது மகனாக இருக்கலாம், அவருடன் ஜமாத்தில் போய்விட்டு வந்தால் வரக்கூடியவர்கள் அவர்களை போன்று தலாய்ப்பாக அணிந்து கொண்டு வருவார்கள். ஹசரத் அவர்கள் சாரம் உடுக்கக்கூடிய சாதாரண அவருடைய பெரும்பாலும் அவருடைய உடுப்பு கரண்டை காலுக்கு மேலே இல்ல, அவருடைய உடுப்பு மேல் இருக்கும், அதாவது நிஸ்பு சாக். அந்த இடத்துக்கு அவர்கள் உயர்த்தி சாரம் உடுக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். ஹசரத்துடைய பழக்கத்தில் இருக்கிறது அன்று முதல் இன்று வரைக்கும் இரண்டு முறைதான் சாப்பிடுவார்கள். சுபஹானல்லாஹ், இரண்டு முறைதான் சாப்பிடுவார்கள். 11 மணிக்கு 12 மணிக்கு இடையில் ஒரு சாப்பாடு, மாலையில மகரிபுக்கு முன்னால் ஒரு சாப்பாடு. அந்த சாப்பாடு தான் சுன்னத்தான சாப்பாடு என்பதில் ஹசரத் அவர்கள் கடைசி வரைக்கும் உறுதியாகவே இருந்தார்கள். மூன்று விரலால் தான் சாப்பிடுவார்கள். ஹலாலான உணவை சாப்பிடுவதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது போன்று ஆரோக்கியமான உணவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆரோக்கியமான உணவு ஹசரத்துடைய உணவுகள், எனக்கு இது 1980களுடைய ஞாபகத்தை நான் சொல்லுகின்றேன். இப்படித்தான் சாப்பிடுவார்கள் பெரும்பாலும் மதுரஸாக்களில். சாப்பாடு காலை சாப்பாடு, பகல் சாப்பாடு, இரவு சாப்பாடு என்று சொல்லி மூன்று வகையான சாப்பாடு இருக்கும். இல்லை, அவர்கள் மதுரஸாவில் இருக்கும் பொழுது கூட வீட்டுக்கு எங்களை அனுப்பி பகல் சாப்பாடு கொண்டு வர சொல்லி 12 மணிக்கு சாப்பிடுவார்கள். சுபஹானல்லாஹ், மாலை நேர சாப்பாடு, இரவு சாப்பாடு மாலையில் 6 மணிக்கு. இதற்கு இடையில் ஹஜ்ரத் அவர்கள் பால் குடிக்கக்கூடிய பழக்க வழக்கம், அவர்களுடைய மருந்து வகைகள் கூட, மருந்துகளை பொறுத்தவரையில் கூட திப்புன் நவ்வியைத்தான் மருந்தாக எடுத்துக் கொள்வார்கள். திப்புன் நவ்வி, நாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாப் இருக்கிறது, அதிலே இருக்கக்கூடிய மருத்துவ முறைகளைத்தான் ஹஜ்ரத் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தேன்பானி, கருஞ்சீரகம், இப்படியாக அதிலே வந்திருக்கக்கூடிய அனைத்து வகையான மருந்துகள் தான் அவருடைய மருந்தா. இப்படியாக ஹசரத் அவர்களுக்கு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை இருந்தது.
slbayan.com.
அவரது கல்வி கற்ற மாணவன், அவர்களை பார்த்து பழகினவன் என்ற அடிப்படையில் நான் இதனை சொல்லுகின்றேன். எனவே ஹசரத் அவர்களுக்கு இந்த நாட்டில் பெரிய அளவிலான மாணவர்கள் இருக்கிறார். அதற்கு பல காரணம். ஆரம்ப கட்டத்தில் ஹசரத் அவர்கள் அக்ருனை ரஹ்மானியாவில் இருந்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் மல்சிரிப்புற குருநாகலையில் அமைந்திருக்கக்கூடிய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மல்சிரிப்புற என்று சொல்லக்கூடிய ஊரில் உஸ்வத்துல் ஹசனா என்று சொல்லக்கூடிய ஒரு மதரசாவை ஆரம்பித்தார்கள். அந்த மதரசாவில் சுபஹானல்லாஹ் ஏராளமான மாணவர்கள் உருவானார்கள். அந்த மதரசாவுடைய ஸ்தாபகராக இருந்த ஆரம்ப ஸ்தாபகர்களில் மூத்த உலமாக்கில் ஒருவராக ஹசரத் அவர்கள் இருந்தார்கள். அஜ்வத் மௌலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த மதரசாவுடைய பிரின்சிபலாக இருந்தார்கள். இப்பொழுது அந்த மதரசாவில் மூத்த முக்கியமான ரெண்டு உலமாக்கள் தஸ்லீம் ஹசரத் அவர்களும் உபைதுல்லா ஹசரத் அவர்களும் அங்கே இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் அக்ருனை ரஹ்மானியாவில் கல்வி கற்றவர்கள், ஹசரத் அவர்களுடைய ஆரம்ப கால மாணாக்களில் உள்ளவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு பிறகு ஹசரத் அவர்கள் அங்கிருந்து ஹாசிமியா மாரூஃப் மௌலவி ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் உருவாக்கப்பட்ட மதரசாவில் உஸ்தாதாக ஆசானாக இருந்து அங்கே ஹசரத் அவர்கள் பெரிய புரட்சி செய்தார்கள். அதில் நான் நினைக்கிற என்னுடைய ஞாபகத்தில் இருக்கக்கூடிய முறை பிரகாரம் நான் சொல்லுகின்றேன், இதனை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். பிள்ளையாக இருந்தால் மஃபாஸ் மௌலவி போன்றவர்கள் எல்லாம் இன்று இப்னு உமர் அரபு கலாசாலையில் ஆசானாக இருக்கக்கூடிய மஃபாஸ் மௌலவி போன்றவர்கள் எல்லாம் ஹஜ்ரத் அவர்களிடத்தில் ரஹ்மானி, அதாவது ஹாசிமியாவில் அக்குருணையில் கல்வி கற்று அவர்கள் எல்லாம் அதில் பயிற்றுவிக்கப்பட்டு உருவானவர்கள். அதற்கு பிறகு ஹஜ்ரத் அவர்கள் அங்கிருந்து அடுத்த மதரசாவாக இன்னாமுல் ஹசன், அதாவது அப்துல் கமையில் பண்டாரகமையில் அமைந்திருக்கக்கூடிய மதரசா இன்னாமுல் ஹசன் சுபஹானல்லாஹ். அந்த மதரசாவில் நீண்ட காலம் உஸ்தாதாக இருந்து ஹாஜா முஹிதீன் ஹசரத் அவர்கள், அப்துல் ரஹ்மான் பஹ்ஜி ஹசரத் அவர்களுடைய அவர்களுடைய நிர்வாகத்தின் ஹசரத் அவர்கள் இருந்து மாஷா அல்லாஹ் அங்கே பெரிய புரட்சி செய்து அந்த ஊரில் நீண்ட காலம் ஹசரத் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த ஊர் மக்கள் ஹசரத் அவர்களை மிகவும் அன்பாக நேசித்து பல வகையான பிரயோசனங்களை பெற்றுக் கொண்டவர்கள். அந்த ஊர் மக்களுக்கு அல்லாஹ்வை செய்வாங்க. அதற்கு பிறகு ஹசரத் அவர்கள் அங்கிருந்து கொழும்பு மரக்கஸில் அமைந்திருக்கக்கூடிய மதரத்து ரஷாதில் கூட நீண்ட காலம் அவர்கள் உஸ்தாதாக ஹசரத்தாக இருந்து அங்கேயும் சேவை செய்தார்கள். அதற்கு பிறகு என்னுடைய ஞாபகத்தின் பிரகாரம் கடைசியாக ஹசரத் அவர்கள் அவருடைய குடும்ப அவருடைய மைத்துனரின் அடிப்படையில் கடைசி காலகட்டத்தில் ஹசரத் அவர்கள் ஹட்டனில் அமைந்திருக்கக்கூடிய முபாரக் மௌலவியருடைய மதரசா உஸ்மானியாவில் கடைசி வரைக்கும் ஆசானாக இருந்து அங்கேயும் அவர்கள் சேவை செய்திருக்கிறார்கள். இப்படியாக ஹசரத் அவர்கள் பல மதரசாக்களில் பல வகையான புரட்சிகரமான மனிதர்களை பலவாளர்களை உருவாக்கினார்கள் என்று சொல்லி அவர்களை மிகைப்படுத்தி சொல்லுவதல்ல, அது யதார்த்தம், அது அனைவருக்கும் தெரிந்துவிடும். இது ஹசரத் அவருடைய தனிப்பட்ட உஸ்தாதாக இருந்த காலகட்டத்தில் அவர்கள் செய்த பணிகள். இப்படியாக அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு முன்மாதிரியான தாரி, அதிலையும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் 1980களில் தபலீக் ஜமாத்தை பொறுத்தவரையில் உலமாக்கள் மிகவும் குறைவாகத்தான் இருந்தார்கள். அவர்களில் அதிகமானவர்கள் உபாத்தாகிவிட்டார்கள். உண்டே மாரூஃப் மௌலவி ஹசரத் அவர்கள் அந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான அங்கம் வகித்தார்கள் தபலீக் ஜமாத்துடைய உலமாக்கள் பட்டியலில். அதற்கு பிறகு இஸ்மாயில் ஹசரத் அவர்கள் இருந்தார்கள். அதற்கு முந்தின காலங்களில் மசூத் அலி சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்தார்கள். என்னுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய என்னுடைய அன்பு தகப்பனார் ஹனீஃப் ஆலிம் ஹசரத் அவர்கள் இருந்தார்கள். இப்படியாக விரல் விட்டு எண்ணப்படக்கூடிய ஒரு சில உலமாக்கள் தான் ஆரம்ப காலகட்டத்தில் தபலீக் ஜமாத்தில் எல்லா இடங்களிலும் உரை நிகழ்த்தக்கூடிய பயான் செய்யக்கூடிய எந்த இஸ்துமாவாக இருந்தாலும் எந்த ஜும்மாராத்திரியாக இருந்தாலும் குறிப்பிட்ட சில உலமாக்களுடைய பங்களிப்பு தான் இருந்தது. அந்த காலகட்டத்திலேயே தபலீகுடைய தாவத்துடைய இந்த பணியை இஸ்திஹ்லாசுடன், வேறு எந்த பணியும் இல்லை, இதுதான் என்னுடைய பணி என்று சொல்லக்கூடிய ஒரு திடகாத்திரத்துடன் மிகவும் முன்மாதிரியாக இருந்து செயலாற்றிய அதற்கு பங்களிப்பு செய்த ஒரு மகான் தான் இஸ்மாயில் ஹசரத் அவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுடைய பணியை பொருந்திக் கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியாக இன்னும் சொல்லுவதற்கு ஹசரத் அவர்களை பற்றி பேசுவதற்கு ஏராளமான விடயங்கள் இருக்கிறது. ஹசரத் அவர்களுடைய வெளிநாட்டு தொடர்புகளை பற்றி பேசும் பொழுது நான் இந்த பதிவை கூட ஒரு வெளியிலிருந்துதான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த ஊருக்கு இந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள், இங்கே புலம்பெயர்ந்து வாழக்கூடியவர்கள், இந்தியா நாட்டை சார்ந்தவர்கள் என்று சொல்லி பலரும் இங்கே இருக்கிறார்கள். இன்று மகரிபுடைய தொழுகைக்கு பிறகு, அதாவது நான் இதனை பதிவு செய்கின்றேன் நேற்று, அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாளன்று, இன்று இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு ராய்பான ஜனாசா உடைய தொழுகைக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய நண்பர்கள், இங்கு வந்த சந்தர்ப்பத்தில் கூட இங்கிருக்கக்கூடிய மக்கள் கூட ஆரம்பத்தில் முதல் முதலாக எங்கள பள்ளிக்கு இலங்கையிலிருந்து வந்த உளமாய்வர்தான், அவரிடத்தில் தான் நாங்கள் இதனை கற்றுக்கொண்டோம், படித்துக் கொண்டோம் என்று சொல்லி பலரும் பல வகையான நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தில் மிகவும் சந்தோஷமாக இருக்கு. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இது பொதுவாக இஸ்மாயில் ஹசரத் அவர்களுடைய அவர்களை பற்றியுள்ள ஒரு சில விடயங்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொண்டேன். ஆனால் இந்த இடத்தில் மிக முக்கியமான விடயத்தை நாங்கள் கருத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். உலமாக்களுடைய மௌத்து சுபஹானல்லாஹ், உலமாக்களுடைய வஃபாத் என்பது, மௌத் என்பது, அதே சமூகத்தில் பெரிய நஷ்டத்தையும் சமூகத்துக்கு பெரிய அழிவையும் சமூகத்துக்கு பெரிய ஒரு நஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்ற கருத்தை குர்ஆனும் சுன்னாவும் மிக அழகாக தெளிவாக பேசியிருக்கிறது. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன் ஆரம்பத்தில் ஊதிய சூரத்து ரஅ்துடைய ஆயத்து, அவலம் யரௌ அன்ன நஅத்தில் அர்தா நன்குஸுஹா மின் அத்ராஃபிஹா, அவர்கள் பார்க்க வேண்டாமா நாங்கள் எப்படி உலகத்தினுடைய நலவுகளை குறைக்கின்றோம், அதனுடைய நலவுகள் இல்லாமல் போகிறது, அளவை குறைக்கின்றோம், நலவை குறைக்கின்றோம், அந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லுவது خراب الارض بموت العلماء بموت علمائها وفقهائها وعلى الخير فيها இந்த பூமிக்கு மேல வாழக்கூடிய உலமாக்களும் ஃபுகஹாக்களும் நல்ல மக்களும் மௌத்தாகுவார்களோ அந்த பூமியில் குறைபாடு ஏற்பட்டுவிட்டது. முஃபஸ்ஸிரீங்களுக்கெல்லாம் பெரிய முஃபஸ்ஸிரான அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இது இப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும். ஒரு உலமாவுடைய வஃபாத்து, ஒரு ஆலிமுடைய மௌத்து இப்படிப்பட்ட கெடுதிகளை உலகத்தில் ஏற்படுத்தும் என்ற கருத்தை மிகவும் அழகாக சொல்லியிருக்கிறார்கள். உலமாக்களை நாடி இந்த ஆயத்தை விளங்கி இந்த ஆயத்துக்குரிய தஃப்ஸீரையும் படித்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆலி மௌத்தாகிவிட்டால் என்ன நடக்கும்? அது காத்தாங்குடியின் வஃபாத்தான அப்துல்லா ஹஜ்ரத்தாக இருக்கலாம், சம்மாந்துறையின் மௌத்தான என்னுடைய ஆசான் அலியா ஹஜ்ரத்தாக இருக்கலாம், சுப்ஹானல்லாஹ், இன்று வஃபாத்தாக இருக்கக்கூடிய என்னுடைய ஆசான் இஸ்மாயில் ஹஜ்ரத்தாக இருக்கலாம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு ஆளின் மௌத்தாகிவிட்டால் அங்கே நடைபெறக்கூடிய நடக்கக்கூடிய கெடுதிகள், நடக்கக்கூடிய குறைபாடுகள், அந்த இடத்தை நிரப்புவதற்கு யாராலும் முடியாது, அந்த இடம் அப்படியே வெற்றியாகிவிட்டது, அந்த இடத்தை பூர்த்தி செய்ய முடியாது என்பதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறைமுகமாக எங்களுக்கு சூரத்துர் ரஅதுடைய இந்த ஆயத்தினூடாக சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் அர்து தஹ்யாஹா இதா மா ஆஷ ஆலிமுஹா மத்தாயமுத் ஆலிமுன் மின்ஹா யமுத் தரஃபுன். எப்ப அல் அர்து தஹ்யாஹா அந்த பூமி ஹயாத்தாவோட இருக்கும், இதா மா ஆஷ ஆலிமுஹா அந்த பூமியினுடைய உலமாக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க என்றால், மத்தாயமுத் ஆலிமுன் எப்போ ஆலி மௌத்தாகி விடுவாரோ, எமுத்தரஃபும் அதனுடைய பகுதி மூத்தாகிவிட்டது, அதனை யாராலும் பூர்த்தி செய்ய முடியாது. கல் அருள் தஹ்யா இதா மல் கைசு ஹல்ல பிஹா, எப்போ ஒரு பூமிக்கு மேல மழை பெய்து விட்டால் அந்த பூமி ஹயாத்தாகி விடுமோ, இதே போல ஒரு ஊருக்கு ஒரு ஆளி வந்து விட்டால் அந்த ஊர் ஹயாத்தாகிவிடும் என்ற கருத்தை மிகவும் அழகாக இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உலமாக்களுடைய வஃபாத்து அது மிகவும் பயங்கரமானது. உலமாக்களை கண்ணியப்படுத்துங்கள். உலமாக்களை மௌத்தானதுக்கு பிறகல்ல, மௌத்தானதுக்கு பிறகல்ல, மௌத்துக்கு முன்னாலே கண்ணியப்படுத்துங்கள். நான் மிக அன்போடு சொல்லுகின்றேன், மாணவர்களே, இஸ்மாயில் ஹஜ்ரத் அவர்களை பற்றி ஆங்காங்கே வாட்ஸ்அப்புகளிலையும் பேஸ்புக்குகளிலையும் சின்ன சின்ன ஆக்கங்களை எழுதி கொண்டிருக்கிறீங்க, வரவேற்கத்தக்க செய்தி. நான் மிக பணிவாக சொல்லுகின்றேன், அவர்களை பற்றி மக்கள் மறந்து போவதற்கு முன்னால் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, வெறுமனே ஒரு வாழ்க்கை வரலாறு, இத்தாந்தி பிறந்தார்கள் இங்கே வஃபாத்தானார்கள் என்று மட்டும் இல்லாமல் ஒரு படிப்பினைக்குரிய விதமாக அதனை தொகுத்து அதனை ஒரு புத்தகமாக ஆக்கி நாங்கள் எங்களுக்கு வெளியிட முடியும் என்றால் இந்த உம்மத்துக்கு செய்யக்கூடிய பெரிய ஒரு ஹைராக இருக்கும். எழுத்துத்துறையில் நாங்கள் மிகவும் பலகீனமானவர்கள், அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது, அவைகளை பற்றி நான் பேச விரும்பவில்லை. யார் யாருக்கெல்லாம் இந்த எழுத்துத்துறை இருக்கிறதோ, எங்களிடத்தில் இல்லாவிட்டாலும் பொதுமக்களை நாடி எங்களுடைய கருத்துக்களை அவர்களுக்கு சொல்லி அவைகளை ஒழுங்கான முறையில் ஒரு புத்தகமாக, ஒரு கிதாபாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே செய்திருக்க வேண்டிய வேலை, அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே செய்திருக்க வேண்டிய வேலை. நாங்கள் தவறிவிட்டோம், நாங்கள் தவறிவிட்டோம். எனவே மிக வினயமாக, மிக அன்பாக சொல்லுகின்றேன், அவர்களுடைய அவர்களை பற்றி மக்கள் மறந்து போவதற்கு முன்னாலேயே இதனை எழுதி தொகுத்து அதை ஒரு புத்தக வெளியீடாக வெளியிடுவோம் என்றால் இந்த உம்மத்துக்கு செய்யக்கூடிய பெரிய ஒரு ஹைராக இருக்கும். அவருடைய வாழ்நாளை பற்றி மக்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டும். காத்தாங்குடியில் இருக்கக்கூடிய ஜாமியத்துல் ஃபலாஹுடைய பழைய மாணவர்கள், நன்றிக்குரியவர்கள், அப்துல்லா ஹஜ்ரத் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதேயே ஒரு சின்ன ஒரு சிறிய அளவிலான ஒரு ஆவணத்தை வெளியிட்டு வைத்தார்கள். நான் மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு சொல்லுகின்றேன், ஹஜ்ரத் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய வாழ்நாள், அவருடைய குடும்ப வாழ்க்கை, அவருடைய குழந்தைகள், அவருடைய மதரசாவுடைய வாழ்க்கை, அவர்களுக்கும் இலங்கைக்கும் இடையிலிருந்த உறவுகள், அவர்கள் இலங்கை பிரஜையாக ஆகுவதற்கு பின்னால் இருந்த ரகசியங்கள் என்று சொல்லி பல வகையாக நம்முறையில் அவர்களை பற்றி தொகுக்கலாம். அவர்களை பற்றியும் ஒரு ஆவணம் தொகுக்கப்பட்டு இந்த நாட்டுக்கு ஒரு ஆணிமாக இருந்து செய்த சேவைகள் என்ன, அவருடைய உருவாக்கங்கள் என்ன, அவர்கள் எப்படி இறையடி சேர்ந்தார்கள், அவருடைய வபாத்து எப்படி இருந்தது, சுபஹானல்லாஹ், இது எங்களுக்கு முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அல்விதாயம் நிஹாயாவை எடுத்துக்கொண்டால் இமாம் அஹ்மத் பின் ஹம்பலுடைய வஃபாத்தை பற்றியும், இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹுடைய வஃபாத்தை பற்றியும், அங்கே வந்த மக்களுடைய தாஜியாக்கள் எப்படி அமைந்திருந்தது, ஜனாசாவில் பங்கெடுத்த மக்கள் எப்படி பங்கெடுத்தார்கள், சுபஹானல்லாஹ், எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எழுதி வைத்து விட்டார்கள். உலமாக்களுடைய வஃபாத்துகளை பற்றி, உலமாக்களுடைய ஜனாசாக்களை பற்றி, ஜனாசாக்களில் பங்கெடுத்த மக்களை பற்றி மிக வினயமாக சொல்லுகின்றேன். முன் வாருங்கள். சம்மாந்துறையில் வாழக்கூடிய உலமாக்களாக இருக்கலாம், தபிலீகுல் இஸ்லாத்துடைய உலமாக்களாக இருக்கலாம், சம்மாந்துறையில் வாழக்கூடிய ஒவ்வொரு பிரஜையும் ஹஜ்ரத் அவர்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். நன்றி செலுத்த கடமைப்பட்டு ஹஜ்ரத் அவர்கள் ஊரை, முழு சம்மாந்துறையையும், முழு உலமாக்களையும், அந்த ஊரில் கூடிய அரசியல் பிரமுகர்களையும் ஒரு கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு மஜ்லிஸ் ஷூரா என்ற ஒன்றை உருவாக்கி, பைத்து ஜகாத் சொல்லக்கூடிய ஒன்றை உருவாக்கி, கல்விக்கான ஒரு ஏற்பாடு, கல்விக்குழு என்று சொல்லி ஒரு குழுவை ஏற்படுத்தி, சுபஹானல்லாஹ், ஹஜ்ரத் அவர்கள் செய்த என்னுடைய உஸ்தாத் என்பதின் காரணமாக மட்டும் பேசவில்லை, எனக்கு அவர்களை தெரியும். கடைசி காலங்களில் அவர்களுடைய ஒரு மிக நெருக்கமான ஒரு மாணவனாகவும் இருந்திருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், பல வகையான விடயங்களில் ஒரு முன்மாதிரியான ஒரு அமைதியான போராளியாக இருந்து ஹஜ்ரத் அவர்கள் ஊரை வழிநடத்தினார்கள். அங்கே இருக்கக்கூடிய கண்ணியமான சங்கையான உலமாக்களுக்கும் பொதுமக்களுக்கும் புத்திஜீவிகளுக்கும் மிக அன்பாக சொல்லுகின்றேன், இதனை இன்னமும் பிற்படுத்தாதீர்கள். ஹஜ்ரத் அவர்களை பற்றி ஒரு ஆழமான விரிவான ஒரு ஆய்வு கட்டுரையாக, ஹஜ்ரத் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எங்களுடைய ஊரில் ஏற்படுத்திய தாக்கம் என்ன, ஹஜ்ரத் அவருடைய இழப்பு எங்களுடைய சமூகத்தில் ஏற்படுத்தின தாக்கம் என்ன, அவருடைய இழப்பு தமிழக இஸ்லாத்தில் ஏற்படுத்தின தாக்கம் என்ன என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு ஆய்வு கட்டுரை, ஒரு கிதாபு, ஒரு புத்தகம் வெளிவர வேண்டும். மக்கள் பார்த்து படிப்பினை பெறுவதற்காக வேண்டும். நான் சந்திக்கும் பொழுதெல்லாம் ஹாசிமியாவுடைய மாணவர்களை, மாரூப் ஹஜ்ரத் அவருடைய மாணவர்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் நான் அவரிடத்தில் வேண்டிக் கொள்வது, ஹஜ்ரத் அவரை பற்றி எழுதுங்கள், ஹஜ்ரத் அவரை பற்றி எழுதுங்கள். மதரசாக்கள் என்ற அடிப்படையில் ஹாசிமியா நாவலப்பட்டியில் அமைந்திருக்கக்கூடிய மதரசா ஒரு காலத்தில் இன்றும் தான் இதைவிடம் மிகவும் அழகாக பலராலும் பேசப்பட்ட, பலராலும் வர்ணிக்கப்பட்ட, பலராலும் கலைக்கப்பட்ட இந்த நாட்டு வரலாற்றில் வெளிநாட்டு மாணவர்களை அழைத்து வந்து கல்வி கற்றுக் கொடுத்த முதல் மதரசா ஹாசிமியா என்பதை மறந்து விடாதீர்கள். பல ஊரை சார்ந்த தாய்லாந்துக்கு போனாலும் மாறுபதத்தை பற்றி பேசுவார்கள், ஜோர்தானுக்கு போனாலும் பேசுவார்கள். மாரூப் ஹஜ்ரத் அவருடைய ரஹ்மத்துல்லாஹுடைய சேவை இலங்கையில் மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கவில்லை, ஆனால் அவர்களை பற்றி எந்த ஆக்கமும் பொதுமக்களுடைய கையில் இன்னமும் தவளவில்லை. உளமாக்கலே, அவருடைய மாணவர்களாகிய உங்களிடத்தில் மிக விநியமாக வேண்டிக் கொள்கின்றேன், முன் வாருங்கள், எழுதுங்கள். எங்களுடைய உஸ்தாத் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய ஒரு எளிமையான வாழ்வு வாழக்கூடிய, எங்களுக்கெல்லாம் பல வகையான விதத்தில் இன்னமும் கூட உஸ்தாதாக மட்டுமல்ல இருந்து ஒரு வாழ்க்கை தோழனாக நண்பனாகவும் அவர்கள் இருந்து கொண்டு எங்களுக்கு பல வகையான சந்தர்ப்பங்களில் புத்திமதிகள் சொல்லக்கூடிய ஹஜ்ரத் அவர்கள் தான் ஜிப்ரி ஹஜ்ரத் அவர்கள். என்னுடைய ஆசான், நான் ஆரம்பத்தில் அவரிடத்திற்கு 1980களில் மதரசாவுக்கு சேர்ந்த காலத்தில் அன்றும் உஸ்தாதாக இருந்தார்கள், ஹஜ்ரத்தாக இருந்தார்கள். பட்டம் பெற்று வெளியாகக்கூடிய சந்தர்ப்பத்திலும் அவர்கள் தான் எனக்கு உஸ்தாதாக இருந்தார்கள். ஒரு முன்மாதிரியான ஒரு ஆசான், எளிமையான வாழ்வு, எதையுமே அழைத்துக் கொள்ள மாட்டார்கள், ஒரு மிக முக்கியமான முன்மாதிரியான நிர்வாகி, சுபஹானல்லாஹ், முன்மாதிரியான நிர்வாகி. அவரிடத்தில் கல்வி கற்று வெளியான மதரசா மாணவர்கள் சுமார் 32 மதரசாக்களில் இன்று ஆசான்களாக இருக்கிறார்கள். 32 மதரசாக்களில் ஆசான்களாக இருக்கிறார்கள். அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவுடைய முன்னைய நாள் பொதுச் செயலாளர் ஷேக் அப்துல் நாசர் அவர்கள், ஹலால் அதாவது எச்ஏசியினுடைய ஷரியா கவுன்சில் இருக்கக்கூடிய மூத்த ஆளில் இர்ஃபான் மௌலவி அவர்கள் என்று சொல்லி, இப்னு உமருக்கு போனால் அங்கிருக்கக்கூடிய ரம்சி ஹஜரத் அவர்கள் என்று சொல்லி இன்னும் பல உலமாக்களை சுட்டிக்காட்ட முடியும். மூத்த உமர் தீன் ஹஜரத்தாக இருக்கலாம், ஜாஃபர் ஹஜரத்தாக இருக்கலாம், இவர்கள் எல்லாம் ஜிப்னி ஹஜரத்தவரிடத்தில் கல்வி கற்ற உலமாக்கள். அக்ருனே ரஹ்மானியாவுடைய அதிபர் சாதிக் ஹஜரத்தாக இருக்கலாம், ரிஃபாய் மௌலை ஹஜரத்தாக இருக்கலாம், இவர்கள் எல்லாம் ஜிப்னி ஹஜரத்திடம் கல்வி கற்ற உலமாக்கள். நாங்கள் ஹஜரத்துடைய ஜீவிய காலத்திலேயே ஹஜரத் அவர்களை பற்றி எழுத வேண்டும், அவர்களை பற்றி ஒரு ஆவணம் தயாரிக்கப்பட வேண்டும். ஹஜரத் அவருடைய வழிகாட்டல், நிர்வாகம், அவருடைய பிரார்த்தனை, அவருடைய கனவு, அவருடைய குடும்ப வாழ்க்கை, அவருடைய தியாகம், அவருடன் இருந்த அந்த காலத்தில் ரஹ்மானியாவில் ஒன்றாக இருந்த சூபி ஹஜரத் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள், அவர்களுடைய பங்களிப்பு ரஹ்மானியாவுக்கும் ரஹ்மானியாவுடைய உளமாக்களுக்கும் எப்படி இருந்தது என்று சொல்லக்கூடிய பல தலையங்கங்களில் எழுதப்பட வேண்டும். எழுதுங்கள், அது ஒரு வராசத்துடைய சொத்தாக, இந்த உம்மத்துக்கு ஒரு புலமை சொத்தாக எங்களுக்கு அதனை விட்டுவிட்டு போக முடியும். அதற்கான ஒரு ஆரம்ப கட்ட வேலை நடவடிக்கை செய்யப்பட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உலமாக்களுடைய பற்றி வஃபாத்தானதுக்கு பிறகு மௌத்தானதுக்கு பிறகு பேசி வேலை
இல்லை.
பேசுவோம், நன்மை கிடைக்கும், பலன் கிடைக்கும், ஆனால் அவர்கள் வாழும் பொழுதே அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் உலமாக்களின் மீது அன்பு வைப்பது என்பது எந்த அளவுக்கு தெரியுமா அன்பு வைத்திருக்கிறாங்க? இதை நான் சொல்லுவது கிதாபுகள்ல உள்ளதை சொல்லுகின்றேன். அன்பு வந்துவிட்டால் மக்கள் அந்த அன்பில் சில கட்டங்களில் எல்லை மீறிவிடுவார்கள். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தந்த அல் பிஜாயா வன் நிஹாயா என்ற பிரபல்யமான அந்த கிதாபில் எழுதியிருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஃத்தாகிவிட்டார்கள். அவர்கள் வஃத்தானது சிறை கைதியாக இருக்கும் பொழுது உலமாக்கள் சோதனைகளுக்கு முகம் கொடுப்பார்கள், பலரால் விமர்சிக்கப்படுவார்கள், பலரால் திட்டப்படுவார்கள். சுபஹானல்லாஹ், அவர்கள் குகை, அவர்கள் ஒரு சிறை கைதியாக சிறைபிடிக்கப்பட்ட நிலையில்தான் அவர்களுக்கு வஃத்து வந்தது, மௌத்தாகிவிட்டார்கள். உலமாக்களே, ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியாவுடைய வாழ்க்கை வரலாறை அல்லாமா அபுல் ஹசன் அலி ஹுசைன் நதவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரிஜாலுல் ஃபிக்ரி வத்தாவா என்ற கிதாபில் மிக சுருக்கமாக ஒரு ஆய்வு கட்டுரை போன்று புலமாக்களுக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். அதனை படியுங்கள். எப்படி தாவத்திலும், எப்படி தாலீமிலும், எப்படி தஸ்கியா சுலூக்கிலும் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டார்கள், எப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியான ஒரு மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், விமர்சிக்கக்கூடியவர்கள் விமர்சித்துக் கொண்டிருந்தார்கள். அது எந்த காலத்தில் தான் இல்லாமல் இருக்கும், எந்த காலத்தில் தான் அது இல்லாமல் இருக்கும், எல்லா காலத்திலும் இருந்து கொண்டிருக்கும். அது விமர்சிக்கக்கூடிய மக்கள் இல்லாத உலகம் அல்ல இந்த உலகம். இந்த உலகம் விமர்சிக்கும், இந்த உலகம் குறை சொல்லும், இந்த உலகம் பழிக்கும், அது பிரச்சனை அல்ல. இது ஹக்கோ ஹக்கு எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கும். அந்த அடிப்படையில் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிறைக்குள்ளதான் வஃத்தானார்கள். ஜனாதா வெளியெடுக்கப்பட்டது, தொழிலிக்கப்பட்டது, அதை பற்றி மிக தெளிவாக வெளிவிட்டு சொல்றாங்க. மக்களுக்கு எந்த அளவுக்கு இவர் மீது அன்பு தெரியுமா? அவருடைய ஜனாசா குளிப்பாட்டி விட்டு எஞ்சின தண்ணியை மக்கள் எடுத்து குடித்தாங்க. அவர்களின் ஜனாசா குளிப்பாட்டப்பட்டு எஞ்சின தண்ணிய மக்கள் குடித்தார்கள். இதுதான் அந்த உலமாக்கள் மீது வைத்திருந்த அன்பு. நான் உங்களுக்கு சொல்லல குடிங்கோன்னு சொல்லி, குடிக்கிறது கூடும் என்று சொல்ல குடிக்கிறது அது சுண்ணத்தில் சொல்ல வரவும் இல்லை. அங்க சொல்லப்பட்டதை நான் உங்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறேன். இது அன்பு, இது உலமாக்கள் மீது வைத்த நேசம், உலமாக்கள் மீது வைத்த பாசத்தின் காரணமாக நடந்து கொண்ட முறை. மறந்துவிடாதீர்கள். அஹ்மத் அஹமது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மஸ்அலத்து ஹல்குல் குர்ஆன் படைக்கப்பட்டதா, குர்ஆன் பூர்வீகமானதா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையில் அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுத்தார்கள். சொன்னாங்க, இல்ல குர்ஆன் படைக்கப்பட்டதல்ல. இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு வகையான எதிரும் புதிருமான வார்த்தையை சொல்லி தன்னை பாதுகாத்துக் கொண்டார். நாங்கள் சொல்லுவோம், அது தகியா, ஒன்றை சொல்லி இன்னும் ஒன்றை நாடி தன்னை பாதுகாத்துக் கொண்டார்கள். இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் அல்லாஹ் துஆ கேட்டாங்க, அல்லாஹ் இந்த ஃபித்னாவுக்குள்ள என்ன மாட்ட வைக்காம என்ன மௌத்தாக்குது, அல்லாஹும்ம இதா அரத்த பிஇபாதிக ஃபித்னதன் ஃபக்துன்னி இலைக கைர மஸ்தூரீன், அல்லாஹ் என்ன மௌத்தாக்குது, அல்லாஹ் மௌத்தாக்கி விட்டான். ஆனா இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவரிடமிருந்து இஹ்லாஸ், அவரிடமிருந்து இஹ்லாஸ் மன தூய்மை எந்த அளவுக்கு இருந்தா அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுத்தார்கள், அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுத்தார்கள், அந்த பிரச்சனையை சமாளிக்கவில்லை, அந்த பிரச்சனைக்கு முன்னால் முகம் கொடுத்து அந்த கருத்துக்கு முரணாக பேசினார்கள். அதனால தான் சொல்றாங்க உலமாக்கள், நபியுடைய வஃபாத்துக்கு பிறகு இந்த உலகத்தில் ரெண்டு பேர் இல்லை என்றிருந்தால் இஸ்லாம் இல்லாமல் போயிருக்கும். நபியுடைய வஃபாத்துக்கு பிறகு இந்த பூமிக்கு மேல ரெண்டு பேர் இல்லை என்றிருந்தால் இஸ்லாம் இந்த பூமிக்கு மேல இல்லாமல் போயிருக்கும். அதுல உண்டுதான் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலாவோ ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வஃபாத்துடைய நாளன்று மக்கள் எல்லாம் திண்டாட்டமாடுறாங்க, மக்களுக்கு எல்லாம் ஒரு வகையான பதற்றம். எந்த அளவுக்கு உமர் சொல்றாங்க, நபி மௌத்தாக இல்ல, யாராவது மௌத்தான் என்று சொன்னா நான் அவரை கொலை செஞ்சு போட்டுடுவேன். நபி மௌத்தாக இல்ல, தூர்சினா மலைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருக்க, மூஸா அலைஹிஸ்ஸலாம் தூர்சினாவுக்கு போனது போல ஹஜ்ரத் அல்லாஹுடைய ரசூலும் போயிருக்கிறாங்க வந்துடுவாங்க என்ற கருத்து தான் யாருடைய கருத்து, உமருடைய கருத்து. அந்த இடத்தில் அபூபக்கர் நிலையாக நின்றார். அதே போலத்தான் இந்த மஸ்அலத்து ஹல்குல் குர்ஆன், குர்ஆன் படைக்கப்பட்ட ஒன்று, குர்ஆனுடைய கருத்துக்கள் பூர்வீகமானது அல்ல, அதுல மாற்றங்கள் வரலாம் என்று சொன்ன ஒரு கருத்தை வைத்த சந்தர்ப்பத்தில் அந்த கருத்துக்கு முன்னால் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நின்ற விதம், அவர்கள் நின்ற முறை, அவர்களுக்கு அடிக்கப்பட்ட அடி, அவர்களுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சித்திரவதை, அதை பற்றி எல்லாம் கிதாபுகளில் மிகவும் அழகாக நான் ஆரம்பத்தில் சொன்ன அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத் ஆரம்பத்தில் சொன்ன ஷேகுல் ஹதீஸ் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியாவை பற்றி எழுதப்பட்டிருக்கக்கூடிய அதே கிதாபில் அஹ்மத் பின் ஹம்பலை பற்றியும் மௌலானா அபுல் ஹசன் அலி ஹசன் நதிவி எழுதி வைத்திருக்கிறார்கள். அதில் அப்துல்லா இப்னு ஹஜ்ரத் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மகன் சொல்றாங்க, எங்க வாப்பா எப்பயுமே சொல்லுவாங்க, அவங்களோட பேர் அப்துல்லா, அப்துல்லா இப்னு அஹ்மத் பின் ஹம்பல் யகூல் சமித்து அபி யகூல், என்ன வாப்பா நான் சொல்ல கேட்டிருக்கிறேன், அவங்க எப்பயுமே சொல்லுவாங்க, கூலூலி அஹ்லில் பிதா, பிதாத்துடைய மக்களுக்கு சொல்லுங்க, வித்தியாசமான கருத்துக்களை எல்லாம் சொல்லி எங்களை கொச்சப்படுத்தி எங்களை கொண்டு போய் சிறையில் அடைத்து எங்களுக்கு தர வேண்டிய அத்தனை வகையான வேதனைகளையும் தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு சொல்லுங்க, கொஞ்சம் பொறுங்கோ, பைனனா வபைனக்கும் யோமல் ஜனாஇஸ், எங்களுக்குரிய கண்ணியத்தை நீங்க கண்டுகொள்வீங்க எப்ப தெரியுமா, எங்களோட ஜனாசா தூக்கக்குள்ள கண்டுகொள்வீங்க, உங்களோட ஜனாசாவும் தூக்கப்படும், எங்களோட ஜனாசாவும் தூக்கப்படும், அன்றைக்கு நாள் தான் நாங்க யாருன்றதை நீங்க கண்டுகொள்வீங்க. சுபஹானல்லாஹ், சொன்னது போலவே அவருடைய ஜனாசாவில் பங்கெடுத்த மக்கள் கூட்டம், மக்கள் வெள்ளம், இதை பற்றி கிதாபுகள்ல மிகவும் வித்தியாசமாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டோர் ஜனாசாவா, இப்படிப்பட்ட மக்களா, இப்படிப்பட்ட மாற்று மதத்தை சார்ந்தவர்களா, இப்படிப்பட்ட மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் ஜனாசாவை பார்த்து இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க. அதுல இமாம் அபுல் ஹசன் நத்வி ரஹ்மத்துல்லாஹி எழுதியிருக்கிறாங்க, இமாம் அஹ்மத் பின் ஹம்பலுடன் இருந்த அந்த இஹ்லாசுடைய தன்மை எந்த அளவுக்கு தெரியுமா, அந்த இஹ்லாசுடைய தன்மை எந்த அளவுக்கு தெரியுமா, அந்த இஹ்லாசுடைய தன்மையினால அல்லாஹ் அந்த மஸ்அலத்து ஹல்குல் குர்ஆன் என்ற ஃபித்னாவ அடியோடு இல்லாமலாக்கிவிட்டான், அடியோடு இல்லாமலாக்கிவிட்டான். அந்த ஃபித்னா இல்ல, இதுக்கு பிறகு காதியானிசம் வாழ்ந்து கொண்டிருக்குது, ஷியாயிசம் வாழ்ந்து கொண்டிருக்குது, இப்படியாக பல வகையான கொள்கைகள் இல்லா போறதில்லை. அந்த கொள்கையை உருவாக்கினவன் தௌபா செய்து விட்டாலும் அந்த கொள்கை இல்லா போறதில்லை, கொள்கை இருக்கும். ஆனா உலகத்தில வரலாறுல இல்லாமல் போன ஒரு கொள்கை தான், இல்லாமல் போன ஒரு ஃபித்னா தான் இந்த மஸ்அலத்து ஹல்குல் குர்ஆன். அதுக்கு அபுல் ஹசன் அல் ஹுசைன் நதவி சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அது மௌலானா ஹஜ்ரத் அஹ்மத் பின் ஹம்பலிடம் இருந்த இஹ்லாஸுடைய வெளிப்பாடு, வெளிப்படை என்று சொல்லி. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, இன்னும் சொல்லுவதற்கு பேசுவதற்கு ஏராளமான குறிப்புகள் இருந்தாலும் கூட நேரம் அவகாசம் கொடுக்கவில்லை. எனவே மிக வினயமாக வேண்டிக் கொள்கின்றேன், உலமாக்களை நேசியுங்கள், உலமாக்களை முஹப்பத்து வையுங்கள், உலமாக்களுடைய அன்பை பெற்றுக் கொள்ளுங்கள், உலமாக்களுடைய கண்ணியத்தை பாதுகாருங்கள், அவரிடம் இருக்கக்கூடிய குறைகளை தவறுகளை பேசி பேசி இன்னுடைய அறிவினுடைய கதவுகளை உங்களுக்கு நீங்கள் மூடிக்கொள்ள வேண்டாம், உலமாக்களை பற்றி குறை பேச வேண்டாம். ஏனென்று சொன்னால், பொதுவாகவே பாமர மக்களை பற்றி பேசுவதையே குரான் வன்மையாக கண்டித்திருக்கும் பொழுது, உலமாக்களை பற்றி பேசுவது, கல்விமான்களை பற்றி பேசுவது, மார்க்க அறிவை சுமந்து உங்களுக்கு மார்க்கத்தை சொல்லக்கூடிய மக்களை பற்றி பேசுவது, அது மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய விபரீதங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்தும் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நல்லவைகளை கேட்டு அதன்படி அமல் செய்து அவருடைய பொருத்தத்தையும் அருளையும் பெற்ற மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி வைக்க வேண்டும். எங்களை விட்டு பிரிந்து மன்னரை வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கக்கூடிய எங்களுடைய ஹதரத் அவர்களுக்கும், அவர்களுக்கு முன்னால் இரடி சேர்ந்த எங்களுடைய கண்ணியமான சங்கையான உலமாக்கள் உஸ்தாதுமார்களுக்கும், உலகத்தில் வாழ்ந்து மறைந்த அத்துணை உலமாக்களுக்கும், சஹாபாக்கள், தாபியீன்கள், பெரியவர்கள், நபிமார்கள், சுஹதாக்கள் அனைவருடைய மன்னரையையும் அல்லாஹ் பிரகாசமாக்கி வைக்க வேண்டும். எங்களுடைய குடும்பத்தில் யாரெல்லாம் எங்களை விட்டு பிரிந்து போய்விட்டார்களோ அனைவர்களுக்கும் அல்லாஹ் ஆரோக்கியமான ஆரோக்கியத்தான வாழ்க்கையை நசீபாக்கி அவருடைய மன்னரைகளை எல்லாம் சுனத்தின் பூங்காக்களாக ஆக்கி வைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்தவனாக விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி
வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். கம் ஃபீக சுரூரன் வ ஸலாமன் வ தமீன்.